புத்தகத்தின் பெயர் புதிய தமிழகம். எழுதியவர் டாக்டர் மா ராசமாணிக்கனார். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. கட்டுரை எண் 8, பக்கம் 57. திருக்குறள். குறள் கூறுவது, உலகில் மனிதன் வாழ்வாங்கு வாழ்தல் வேண்டும். வாழ்வாங்கு வாழ்தல் என்பது யாது? மனிதன் வாழ மனையும் மனையாலும் மக்களும் பொருளும் தேவை. மனிதன் வாழ்வது நாடாதலின் அந்நாட்டுக்கொரு மன்னனும் அறந்திரம்பா ஆட்சியும் தேவை. மனிதன் வாழும் மனையில் இன்பம் நிலைக்க மனையிலுள்ள அனைவரும் ஒன்றுபட்ட உள்ளத்தினராய் இருத்தல் வேண்டும். அவ்வாறே மன்னனாட்சியில் அமைந்த மக்கள் அனைவரும் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாட்டில் இன்பமே நிலவும். இவ்வாறு மனையிலும் நாட்டிலும் இன்பம் நிலவ வாழ்தலே வாழ்வாங்கு வாழ்தல் எனப்படும். மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ்தல் வேண்டும். பணம் ஈட்டுதல் வேண்டும். அதனை பாதுகாத்தல் வேண்டும். உற்றார் உறவினருக்கு உதவுதல் வேண்டும். இல்லற இன்பத்தை நன்கு நுகர்தல் வேண்டும். படிப்படியாக உள்ள துறவு கொண்டு அருளாளனாக வாழ்தல் வேண்டும். உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் இறைவனை பற்றிய உணர்ச்சி உடையவனாக வாழ்தல் வேண்டும். குறளின் குறிக்கோள், கல்வியும் ஒழுக்கமுமே மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. இவற்றுள் ஒன்று இருந்து மற்றொன்று இல்லாவிடனும் மனிதன் தூய வாழ்க்கையை நடத்துதல் இயலாது. மனிதன் இவ்விரண்டாலும் உலகத்தினை ஆராய்ந்து தன் வாழ்க்கைக்கு ஏற்றவற்றை கொண்டு இயலாதவற்றை விடுத்து வாழ்க்கை இன்பத்தை நுகர்தல் வேண்டும். கடவுட்கொள்கை, திருவள்ளுவர் கடவுளை அறிவுருவ வழிபாட்டு முறையில் அறிவிக்கின்றார். கடவுள் முற்றறிவுடையவர், விருப்பு வெறுப்பு அற்றவர், இறை செம்பொருள் என்ற பெயர்களால் வழங்கப்படுபவர். நினைப்பவர் உள்ளமே அவருக்கு உரையுள். விருப்பு வெறுப்பு அற்ற கடவுளை விரும்புவோருக்கு விருப்பும் வெறுப்பும் இல்லையாகும். செம்பொருளை காண்பதாகிய உண்மை அறிவு தோன்றும். அதுவே வீட்டிற்கு வாயில். வள்ளுவர் கருத்துகள், உயிர் கொலை வேள்வியை வள்ளுவர் விரும்பவில்லை. விருந்தோம்பலையே வேள்வி என்று விருப்பத்துடன் குறிக்கின்றார். யாக பசுவை கொன்று தேவர்க்கு தானம் பண்ணி விருப்பத்தை தேடுவதை விட ஓர் உயிரையும் கொள்ளாது விருந்தோம்பலே உண்மை வேள்வியாகும் என்பது இவரது முடிவு. மக்கள் அனைவரும் ஓரினம். மறை ஓதுபவன் பார்ப்பான், மண்ணை ஆள்பவன் மன்னன், உணவை உதவுபவன் உழவன், பொருள்களை விற்பவன் வணிகன். இவ்வாறு மக்களுள் தொழில் பற்றிய பிரிவுகள் உண்டு. தொழிலில் மாறினால் பிரிவும் மாறும். அந்தனர், முனிவர், நீத்தார், துறந்தார் எனும் பெயர்கள் முற்ற துறந்த முனிவர்களையே குறிக்கும் என்னும் முறையில் திருவள்ளுவர் திருக்குறள்கள் விளக்குகின்றன. வேதம் ஓதுபவன் பார்ப்பான் அஃது அவனது பிறப்பு ஒழுக்கம். வேதம் ஓத தவறுவானாயின் அவன் பார்ப்பான் ஆகான். அவன் வாணிகம் செய்யின் வாணிகன் எனப்படுவான். உழுதொழில் செய்யின் உழவன் எனப்படுவான். பிறவியால் ஜாதி இல்லை என்பதே வள்ளுவர் கருத்து. வள்ளுவர் கையாளும் வேட்டுவன், வாணிகன், உழவன் முதலிய பெயர்கள் தொழில் பற்றி பிறந்தனவாகும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை அவர் முடிவு. மக்கள் விருந்தினரை பேணுதலும் தென்புலத்தாரை பேணுதலும் குறளில் வற்புறுத்தப்பட்டுள்ளன. தென்புலத்தார் என்பவர் ஒவ்வொரு குடியிலும் இறந்த முன்னோர். இத்தென்புலத்தாரை நினைத்து வழிபாடு செய்தல் அவரவர் குடும்பத்தினர் கடனாகும். இறந்தவரை ஓம்புதல் எங்கனம்? இஃது அவரவர் நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் ஏற்றவாறு வேறுபாடும். மனிதன் கிழிந்த ஆடைகளை நீக்கிவிட்டு புதிய ஆடைகளை உடுத்திக் கொள்வது போல உயிர் பழுதடைந்த இந்த உடலை விட்டு வேறோர் உடலுள் புகுகின்றது என்பது பகவத்கீதையில் கண்ணன் வாக்கு. மனிதன் கிழிந்த ஆடையை நீக்கிவிட்டு பின் சிறிது நேரம் பொறுத்து புதிய ஆடையை உடுத்திக் கொள்வதில்லை. புதிய ஆடையை மேலாக சுற்றி கொண்டே தான் உடுத்தியுள்ள கிழிந்த ஆடையை நீக்குதல் வழக்கம். அதுபோலவே பழுதடைந்த உடலை விட்டு உயிர் திடீரென்று நீங்கிவிடுவதில்லை. புதிய உடலை தயாராக வைத்து கொண்டே பழைய உடலை நீக்கிவிட்டு அதற்குள் நுழைகிறது. அதாவது உயிர் பழைய உடலை விட்டு நீங்குவதும் புதிய உடலில் நுழைவதும் ஒரே சமயத்தில் நிகழ்வன என்பது கண்ணன் கருத்து. இதே கருத்தினை உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்னும் குறளில் காணலாம். உறக்கத்தின் இறுதியும் விழிப்பின் தொடக்கமும் இணைந்து நிகழ்வன. எனவே உடலை விட்டு பிரியும் உயிர் தனித்திருப்பதில்லை என்பது கருத்து. இங்கனம் கூறும் கண்ணன் திருவாக்கு மதிக்கப்படுவதாயின் பிரிந்த உயிர் புதிய உடம்பில் புகுந்து விடுவது என்று கொள்ளலாம். அங்கு அதற்கு வேண்டிய உணவு முதலியன தாயின் உணவு முதலியவற்றால் அமைகின்றன. எனவே இறந்தவர் பெயரால் புரோகிதருக்கு கொடுக்கப்படுவன எல்லாம் வீண் என்பது வெளியாகும். ஆகவே வள்ளுவர் தென்புலத்தார் கடன் என்றது புரோகிதருக்கு வழங்குதல் என்பதாக இருத்தல் இயலாது. ஒரு குடும்பத்தில் இறந்த முன்னோர்களை அவர் பின்னோர் நினைத்து வழிபட்டு அவர் மரபினர் என்னும் பெயரை உலகில் நிலைநிறுத்தி வாழ்தலையே வள்ளுவர் குறித்தனர் என்று கூறல் பொருத்தமாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பொன்மொழிப்படி இறந்த தாய் தந்தையரை தெய்வமாக வழிபட்டு அவர் நினைவை பாதுகாத்தல் அவர் தம் மக்களுக்கு அமைந்த நட்பண்புதானே. இவ்வாறு இறந்தாள் வழிபாடும் இறை வழிபாடும் விருந்தினரை போற்றுதலும் சுற்றத்தினரை பாதுகாத்தலும் தன் குடும்பத்தை பாதுகாத்தலும் என்னும் ஐம்பெருங்கடமைகளும் இல்வாழ்வான் மேற்கொள்ள தக்கன என்பதே மேற்கோள் துவக்கம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங் கைம்புலத்தார் ஓம்பல் தலை மேற்கோள் முடிவு என்னும் குறளின் திரண்ட கருத்தாகும். துன்ப நீக்கம். இங்கிலாந்தில் சிறந்த அயல்நாட்டு வணிகர் ஒருவர் இருந்தார். ஒரு முறை அவருடைய கப்பல்கள் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவிற்கு பொருள்களை ஏற்றிச் சென்றன. அவற்றுள் இரண்டு கப்பல்கள் எக்காரணத்தாலோ கடலில் மூழ்கிவிட்டன. இச்செய்தியை அறிந்ததும் அவருக்கு நெருக்கமான நண்பர் ஒருவர் அவரிடம் சென்றார். வணிகர் தமது நஷ்டத்தை பற்றி பேசவே இல்லை. சென்ற நண்பர் தாமாகவே அது பற்றி பேசினார். உடனே வணிகர் நகைத்து, இந்த நட்டம் சாதாரண விஷயம், இது பற்றி கவலைப்பட்டால் உலகத்தில் வாழ முடியுமா? லாபமும் நட்டமும் பகலும் இரவும் போல மாறி மாறி வருவன. ஆதலால் நட்டத்திற்கு அஞ்சுபவன் வாழ முடியாது. இந்த நட்டத்தை விரைவில் ஈடு செய்து விடலாம். நான் இதனை மிகச் சாதாரணமான விஷயமாக கருதுகிறேன் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியை நினைவில் வைத்து மேற்கோள் துவக்கம். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பதில் மேற்கோள் முடிவு என்னும் குறளின் பொருளை எண்ணி பாருங்கள். பொருள் எளிதில் புலப்படும். ஒழுக்கந்தவறிய மக்கள். நாம் தலைமயிரை மிக்க கவலையோடு பாதுகாக்கின்றோம். அதற்கு எண்ணெய் பூசுவதிலும் அதனை ஒழுங்காக சீவுவதிலும் பொழுதை செலவழிக்கின்றோம். இவ்வாறு நம்மால் விரும்பி வளர்க்கப்படும் தலைமயிரில் ஒன்று தலையிலிருந்து விழுந்து விடுமாயின் நாம் அதற்காக துக்கம் கொண்டாடுவதில்லை. விழுந்த மயிரை விழுந்த அக்கணமே மறந்து விடுகின்றோம். நமது தெருவில் கல்வி கேள்விகளால் சிறந்த பெரியோர் இருக்கின்றார். நாம் அவரை காணும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு கைகுவித்து வணங்குகின்றோம். இவ்வாறு நம்மால் மதிக்கப்பட்டு வரும் அவர் ஒரு நாள் சிறுமதியால் நெறி தவறி விடுகிறார். இதனை உணர்ந்த நமக்கு அவர் மீது வெறுப்பு உண்டாகும். அவரிடம் கொண்டிருந்த அன்பும் மதிப்பும் நம்மை விட்டு நீங்கிவிடுகின்றன. அவரை ஒரு பொருளாக நாம் மதிப்பதில்லை. தலையிலிருந்த வரையில் தலைமையில் சிறப்பு பெற்றிருந்தது. தலையிலிருந்து நீங்கிய பிறகு சிறப்பை இழந்தது. அதுபோலவே ஒழுக்க நெறியில் இருந்த வரையில் பெரியவர் மதிப்பு பெற்றார். ஒழுக்க நெறியிலிருந்து தவறியவுடன் தமக்குரிய மதிப்பை இழந்தார். சுருங்கக்கூறின் அப்பெரியவர் தலையிலிருந்து உதிர்ந்த மயிருக்கு சமமானார். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழந்த கடை என்னும் குறளின் விளக்கம்தான் இது. இவ்வாறு உயிரினும் சிறந்த ஒழுக்கத்தை வற்புறுத்தும் குறள்கள் பல. வாழ்க்கைக்கு இன்றியமையாத இத்தகைய உயரிய கருத்துக்களை பின்பற்றி நடத்தல் அறிவு படைத்த மக்கள் கடமையாகும் என்பதில் ஐயமுண்டோ? ஐந்து அவித்தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்களால் நுகரப்படும் ஊறு, சுவை, ஒளி, ஓசை, நாற்றம் என்னும் ஐந்து புலன்களையும் வென்றவன் ஐந்து அவித்தான் என்று சொல்லப்படுவான். அவனது ஆற்றல் மிக பெரியது. ஐந்தவித்த பெரியோன் உலகில் தோன்றுவானாயின் இந்திரன் அரியணை மீது இடப்பட்டுள்ள பாண்டு கம்பளம் அசையும். உடனே இந்திரன் உண்மையுணர்ந்து எழுந்து நிற்பான். தன்னை சூழவுள்ள தேவர்களுக்கு உண்மையை கூறுவான். பிறகு ஐந்தவித்தானிடம் வந்து அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வான். இச்செய்தி மணிமேகலை என்னும் காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. சாதாரண மனிதன் ஐந்தவித்த பெருமையால் தேவேந்திரனும் மதித்து உதவி செய்யும் நிலையை அடைவான் என்பதே இதன் பொருள். அஃதாவது ஐந்தவித்தான் ஆற்றல் தேவேந்திரனையும் மதிக்கச் செய்கிறது என்பது. இக்கருத்தினை மேற்கோள் துவக்கம். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி மேற்கோள் முடிவு என்னும் குறள் கூறுகின்றது என்னலாம். இக்கருத்து பௌத்த நூல்களிலும் சமண நூல்களிலும் கூறப்படுவது. ஆயினும் திருக்குறளுக்கு உரை வகுத்த பரிமேலழகர் கௌதமனை ஐந்தவித்தான் என்று கூறி அகலிகை இந்திரன் கதையை இக்குறளுக்கு தொடர்பு படுத்துகிறார். அகழிகையோடு வாழ்ந்த கௌதமன் ஐந்தவித்தானாதல் எப்படி? கண்டு கேட்டு உண்டு உயிர் துற்றறியும் ஐம்புலனும் ஒண்டோடி கண்ணே உல என்பது திருக்குறள். இங்கனம் ஐம்புல நாட்டமுடைய இல்லாலோடு கூடி வாழும் கௌதமன் ஐந்தவித்தான் என்று கூறுதல் பொருந்தாது. எனவே அகலிகை கதையும் இக்குறளுக்கு பொருத்தமாகாது. முடிவுரை. திருக்குறள் கருத்துகள் எல்லா சமயங்கட்கும் பொதுவானவை. எனினும் பௌத்த சமண சமய கருத்துகளும் இடம்பெற்றுள்ளன என்பதை உரை காண்பவர் மறந்துவிடலாகாது. பரிமேலழகர் தம் சமய கருத்துகளையும் வடமொழி நூல்களையும் தம் காலத்து இருந்த சாதி கட்டுப்பாடுகளையும் நினைவிற்கொண்டே பல இடங்களில் தவறு செய்கின்றார் என்பதை அறிஞர் அறிவர். அத்தகைய இடங்களை நன்கு ஆராய்ந்து பயன்பெறுதலை திருக்குறள் படிப்பவரது கடமையாகும். பக்கம் 64 கட்டுரை திருக்குறள் முற்றிற்று.